بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய இந்த வகுப்பை பொறுத்தவரையில் நாம் அறிவிப்பு செய்திருந்தது இஸ்ரேல் முஸ்லிம்களின் வரலாறு என்ற தலைப்பில் ஷேக் மசூத் சலஃபி அவர்கள் உரை நிகழ்த்துவதாகத்தான் நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் அவருக்கு அவசரமான ஒரு கூட்டம் அவருடைய அங்க தாவா சென்டரில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இன்றைய உரையை நான் இப்போது நிகழ்த்துகிறேன். சில அவர் வந்து சேர்ந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு நாம் சந்தர்ப்பத்தை வழங்குவோம். அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே, சூரத்துல் கசஸ் அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருவனை பற்றி ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. இந்த வசனம் எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதை சொல்லி அடுத்த வசனத்திலே ஃபபகா அலைஹிம், அவன் அந்த மக்கள் மீது, அந்த மக்களுக்கு எதிராக அக்கிரமம் புரியக்கூடியவனாக, அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தான். நறுமை சகோதரர்களே, மனிதனுடைய ஒரு இயல்பு என்னவென்று சொன்னால், அவனுக்கு வசதி வாய்ப்புகள் வந்துவிடுகின்ற போது, உலக வாழ்வில் அவன் வசதி வாய்ப்புகளை பெறுகின்ற போது, பெரும்பாலும் வரம்பு மீறுகின்ற அந்த வழியை அவன் தேர்வு செய்கிறான். அல்லாஹு தஆலா சூரத்து அலக் என்ற அத்தியாயத்தில் சொல்கின்ற போது கூட சொல்கிறான், கல்ல இன்னல் இன்சான லயத்தகா அர்ரஆஹு ஸ்தக்னா. இதில் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த மனிதன் எப்போது வரம்பு மீறுகிறான் என்று சொன்னால், எப்போது ரப்புடைய கட்டளைகளை மீறக்கூடியவனாக, வரம்பு மீறக்கூடியவனாக எப்போது மாறுகிறான் என்று சொன்னால், அதாவது அவன் ரப்பை விட்டு தன்னை தேவையற்றவனாக காணும் போது, அதாவது அவனுடைய வாழ்க்கை வசதிகள், வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் அவனுக்கு நிறைவடைந்து விட்டன, அவனுடைய செல்வம் தாராளமாகவே இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் தாராளமாகவே இருக்கிறது, அவன் யார் மீதும் தாங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் மீதும் அவன் தங்கியிருக்க வேண்டியதில்லை. இப்படி அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் நிறைவடைகின்ற போது என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் அக்கிரமம் புரிய ஆரம்பிக்கிறான். நல்ல வசனத்தை கவனிங்க. அதாவது ஒரு மனிதன் அவனுக்கு தேவைகள் கஷ்டங்கள் இருக்கும் போது என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் நடக்கக்கூடிய விதமும் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் வாழ்க்கையில் வந்தவுடன் அவன் நடந்து கொள்கிற நடக்கக்கூடிய விதமும் வித்தியாசமானது. இதை நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே பார்த்திருக்கிறோம். உதாரணமாக அவரவரிடம் இருக்கக்கூடிய செல்வத்துக்கேற்ப அவர்கள் வரம்பு மீறுவார்கள். ஒருவரிடம் 1 லட்சம் இருக்குதா, அதுக்கேற்ப அவர் வரம்பு மீறுவார். ஒருவரிடம் 2 லட்சமா 3 லட்சமா 1 கோடியா, அவரிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துடைய அளவுக்கு என்ன செய்வார், அவர் வரம்பு மீறக்கூடியவராக அவன் மாறுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அல்லாஹு தஆலா குர்ஆனில் மற்றொரு இடத்திலே சொல்கிறான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதி லபகௌ ஃபில் அர்த். அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை விசாலமாக்கி கொடுத்தால் பூமியில் அவர்கள் வரம்பு மீறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை வசதி வாய்ப்புகளை பூமியில் விசாலமாக்கி கொடுக்கும் போது அவர்கள் வரம்பு மீறுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நாம் ரப்பிடம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும் போது நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு எது ஹைரோ நன்மையோ அதை எனக்கு தான். அதாவது நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம், அல்லாஹ்விடம் கேட்கிறோம், யா அல்லாஹ், உனது அருளின் பால் நெருக்கி வைக்கக்கூடியவற்றை எது நீ ஹைராக நன்மையாக காணுகின்றாயோ அதை நீ எனக்கு வழங்குவாயாக. மாற்றமாக நாங்கள் வெறுமனே பொருளாதாரத்தை செல்வத்தை உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை கேட்பதற்கு பதிலாக நாம் என்ன ஒரு ஒழுக்கத்தை அந்த துவாவில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், யா அல்லாஹ், எது எனக்கு ஹைரோ, எனது தீனுக்கும் எனது மறுமைக்கும் எனது உலக வாழ்வுக்கும் எது ஹைரோ அதை எனக்கு வழங்குவாயாக. எனவே நறுமையான சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதாவது நமக்கு அல்லாஹு தஆலா இவ்வுலக வாழ்வில் சில வசதி வாய்ப்புகளை செய்து தந்திருக்கிறான் என்று சொன்னால், அது ரப்புல் ஆலமீன் அதுதான் நமக்கு நன்மையானதாக வைத்திருக்கிறான். அதைவிட நாம் கூடுதலாக கேட்கிறோமா? அதைவிட கூடுதலான வசதி வாய்ப்புகளை நாம் ரப்பிடம் பிரார்த்திக்கிறோமா? அதில் எதை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? எதை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? யா அல்லாஹ், இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் உன் பக்கம் என்னை நெருக்கி வைக்க வேண்டும், உனது அருளை பெறக்கூடியதாக இந்த வசதி வாய்ப்புகளை நீ ஆக்கி விடுவாயாக. அது எப்படி மாறிவிடக் கூடாது என்று சொன்னால், உன்னை நினைவு கூறுவதை விட்டு, உன்னை தொழுவதை விட்டு, உன்னை வணங்குவதை விட்டு இவைகள் என்னை தூரப்படுத்தி விடக்கூடாது. நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில சொல்றாங்க, நல்ல இந்த செய்தியை கவனிங்க. மனிதனுடைய இயல்பு, அந்த மனிதனுடைய இயல்பு என்பது எப்படி என்று சொன்னால், அவனுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்கு அதோடு சேர்த்து எதுவும் அதிகரிக்கிறது என்றால் பேராசை. உதாரணமா நீங்க இவங்களை ஒருத்தருக்கு வந்து வசதி வாய்ப்புகள் அவனுக்கு அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்கு அத்தோடு சேர்த்து தன்னிறைவு, போதும் என்ற அந்த மனோநிலை, இதற்கு மாற்றமாக எது அதிகரிக்கிறது தெரியுமா? பேராசை அதிகரிக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய சான்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவனுக்கு தங்கத்தினாலான ஒரு ஓடை இருக்கிறது, தங்கத்தினாலான ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதுன்னு வைங்க. இப்ப தங்கத்தினாலான ஒரு பள்ளத்தாக்கு என்று சொன்னா அவனுக்கு இந்த உலகத்தில வாழ்வதற்கு அது போதுமா இல்லையா? நினைச்சு பாருங்க, அவனும் வாழ்ந்து இன்னும் பல தலைமுறைகள் வாழக்கூடிய அளவுக்கு என்னது செல்வம். அவன் ஒரு 50 வருடம் 60 வருடம் அவன் வாழப்போகிறான். இது தங்கத்தினாலான ஒரு ஓடை பள்ளத்தாக்கு இருக்குது. அவன் தனது வாழ்க்கையில் அனுபவிக்க போவது என்பதும் மிக சொற்பமானது. எவ்வளவுதான் ஒருவனுக்கு செல்வம் இருந்தாலும் அவனுக்கு சாப்பிட முடியுமான அளவு இருக்குது, அதை விட சாப்பிட முடியாது. அவனுக்கு அணிய முடியுமான ஆடை என்பது ஒரு அளவு இருக்கு, அதை விட அணிய முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அவனுக்கு தங்கத்தினாலான ஒரு ஓடை இருக்கிறது, ஆனால் அவன் எதை விரும்புவான் என்ன சொல்றாங்க,
அதே போன்று இன்னும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவான். இரண்டு இருப்பான், இன்னும் ஒன்று இருக்க வேண்டும் என்று விரும்புவான். அப்ப இந்த செய்தியை நீங்க கவனிச்சீங்க என்று சொன்னா, இந்த செய்தியில பல படிப்பினைகள் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான படிப்பின் என்னது? செல்வம் பெருக பெருக எது பெருகுது? பேராசையும் பெருகிறது. ஒரு தங்க பள்ளத்தாக்கு ஓட இருக்கக்கூடியவன் அதில் நிறைவு காண மாட்டான். இது எனக்கு போதும் என்று அவன் அதன் மூலம் தன்னிறைவு அடைய மாட்டான். அவன் இன்னும் ஒரு ஓடை தனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவான். என் அருமையான சகோதரர்களே, இப்ப நாம் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்மில் அதிகமானவர்களுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எனக்கு வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு, சில தேவைகள் இருக்கு. இப்ப இந்த நாட்டுக்கு வந்தவங்க கூட பல நோக்கங்கள்ல வந்திருப்போம். சிலவங்க என்ன நோக்கங்கள் வந்திருப்போம் என்று சொன்னா, எனது பிரச்சனைகள் ஒரு 2 வருஷத்துல தீர்ந்துவிடும். எனது பிரச்சனைகள் எத்தனை வருஷத்துல? ஒரு 2 வருஷத்துல எனது பிரச்சனைகள் முடிந்துவிடும், எனக்கு ஊருக்கு திரும்பி விடலாம். எனது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்குது, அதை முடித்துக் கொள்ள வேண்டும். அல்லது எனது தங்கையுடைய திருமணம் இருக்கிற, அல்லது ஒரு வீட்டை கட்ட வேண்டும். இப்படி என்றுதான் வந்திருப்போம். ஆனால் உலகம் விடுதா என்று பாத்தீங்கன்னா விடாது. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மில் பலர் என்ன நினைக்கிறாங்க, எனது வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்குது, அதை முடித்துக் கொண்டு நான் என்ன செய்வேன், மார்க்க விஷயங்களில் கவனம் செலுத்துவேன். மார்க்க விடயங்களை எதற்காக தள்ளி போடுகிறான்? மார்க்க விடயத்தை எதற்கு தள்ளி போடுறான்னு சொன்னா, இந்த உலகத்தின் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை முடித்துக் கொண்டு நான் என்ன செய்வேன், தொழுகையை நிறைவேற்றுவேன், அதே போன்று மார்க்க விடயங்களில் கவனம் செலுத்துவேன், மார்க்கத்தை கற்றுக்கொள்வேன், குர்ஆனை படிப்பேன், மார்க்க வகுப்புகளுக்கு வருவேன். இதெல்லாம் எப்ப? அந்த சில பிரச்சனை அவருக்கு இருக்கு, அதை முடித்துக் கொண்டு அவர் வருவதாக என்ன செய்யறாரு, அவர் முடிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனைகள் அப்படி முடியக்கூடியதா என்று பாத்தீங்கன்னா, ஒருபோதும் முடியாது. இந்த பிரச்சனைகள் ஒன்றன் மின் ஒன்றாக அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஷைத்தானும் அப்படி அவனை அழைத்து செல்வான். அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகு முத்த காசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். அல்ஹாகு முத்த காசுர் என்று சொன்னால், அதாவது உலகத்தை பெருக்க வேண்டும், உலகத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதில் அவன் என்ன செய்கிறான், அவன் மூழ்கி விடுகிறான். எதுவரைக்கு மூழ்கிறான்? மக்காதில் அவன் மண்ணறைகளை கபறுகளை தரிசிக்கும் வரை, மௌத்து வரை அவன் என்ன செய்கிறான், அதில் மூழ்கி விடுகிறான். அருமையான சகோதரர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வசதி வாய்ப்புகள் என்பது, நமக்கு வரக்கூடிய வசதி வாய்ப்புகள், இந்த செல்வ நிலைகள் என்பது, அதில் நாம் அல்லாஹ்வுடன் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், இதில் நான் தடுமாறிவிடக்கூடாது, இதில் நான் வழிதவறிவிடக்கூடாது. யா அல்லாஹ், எனக்கு நீ தரக்கூடிய செல்வத்தை எனக்கு ஹைராக இருந்தால்தான், அந்த செல்வம் உனது அருளின் பக்கம் என்னை நெருக்கி வைக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த செல்வத்தை எனக்கு தா. அருமையான சகோதரர்களே, நம்மில் அதிகமானவர்கள் எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னா, செல்வம் ஒருவனிடமிருந்து பிடுங்கப்படுவதைத்தான் சோதனை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி நினைக்கிறோம், செல்வம் என்பது ஒருவனிடம் இருக்கக்கூடிய செல்வம், அது பிடுங்கப்படுவதுதான் சோதனை, அது பிடுங்கப்படுவதுதான் கஷ்டம், அது பிடுங்கப்படுவதுதான் அவனுக்கு வேதனை, இப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். என் அருமை சகோதரர்களை, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது, செல்வத்தை ஒருவனுக்கு அல்லாஹ் வழங்குவதும் சோதனைக்குத்தான், அதுவும் சோதனை, அதில் தான் மிகப்பெரிய சோதனை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையினுடைய செல்வ செழிப்புகளை அவர்கள் விரும்பவில்லை. ஒரு ஏழையாக வாழ்ந்து மரணிக்கத்தான் அவர்கள் விரும்பினார்கள். தனது தோழர்களுக்கு கூட ஏழ்மையை விட அவர்கள் செல்வ நிலையைத்தான் பயந்தார்கள், அஞ்சினார்கள். தனது தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பயந்தார்கள் என்று சொன்னால், ஏழ்மையை விட செல்வ நிலை, செல்வ செழிப்பு உருவாகுவதைத்தான் அஞ்சினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலக வாழ்வில் செய்திருக்கக்கூடிய அருள்கள் இருக்கிறதே, அதுதான் நமக்கு ஹைர். அதை விட கூடுதலாக கேட்கிறோமா, அதை விட கூடுதலாக பிரார்த்திக்கிறோமா, யா அல்லாஹ் அதில் எனக்கு ஹைர் இருந்தால் தான், அது என்னை உனது தீனை விட்டு மார்க்கத்தை விட்டு தூரப்படுத்தி விடக்கூடாது. இன்று நீங்க எவ்வளவு பேரை பார்க்கலாம், அதாவது மார்க்கத்தில் ஈடுபாடோடு இருந்தவர்கள், அவங்க ஓரளவு வசதி வாய்ப்போடு இருந்தவங்க, அப்ப மார்க்கத்தில் ஈடுபாடோடு இருந்தாங்க, தொழுகை உரிய நேரத்தில் நிறைவேற்றினார்கள், மார்க்க கடமைகள் நிறைவேற்றினார்கள். ஆனால் எப்ப செல்வம் வந்ததோ, எப்ப அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்ததோ, அப்ப என்ன செய்தார்கள்? படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றாக மறந்தார்கள். தீனை விட்டு முழுமையாக அவர்கள் என்ன செய்தார்கள்? தூரமாகினார்கள். இப்போது சொல்கிறார்கள், சாப்பிடுவதற்கு கூட நேரமில்லை, தூங்குவதற்கு நேரமில்லை, ஆடை அணிந்து கொள்வதற்கு நேரமில்லை, மனைவி மக்களோடு இருப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். இதை பெருமையாக சொல்கிறார். சரி, இதன் மூலம் அவர் எதை சாதிக்கப் போகிறார்? எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழப்போகிறார் என்று சொன்னால் ஒரு அற்பமான வாழ்க்கை. என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த சூரத்துல் கசத்துடைய இந்த அத்தியாயத்தில் இந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா காரூனுடைய வரலாற்றை, அந்த காரூனுடைய செய்தியை ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், இதில் நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது. இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம். அதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஃபபகா அலைஹிம், அவன் அந்த சமுதாயத்துக்கு எதிராக அவன் செயல்பட்டான், அந்த சமுதாயத்துக்கு எதிராக அவன் அக்கிரமங்களை அநியாயங்களை செய்ய ஆரம்பித்தான். ஏன் செய்ய ஆரம்பித்தான் என்றால், அவனிடம் செல்வம் இருந்தது, அவனிடம் பொருளாதாரம் இருந்தது, அவனிடம் வசதி வாய்ப்புகள் இருந்தது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் வழங்கியது, அல்லாஹ் சொல்றான் நாம் வழங்கினோம், எப்படி சொல்றான், பொக்கிஷங்களில் இருந்து நாம் தான் வழங்கினோம். நிறைய பேர் அதுதான் மறந்துடுறாங்க. எதை மறக்கிறாங்க? அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் இதை எனக்கு தந்தது அல்லாஹ் என்பதை மறந்து விடுகிறார்கள். இந்த வசதி வாய்ப்புகள் வரும்போது எதை மறக்கிறாங்க? இந்த அருள்களை எல்லாம் எனக்கு செய்தது அல்லாஹ், அதை மறக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருக்கு ஜகாத்து கொடுப்பது கூட விருப்பம் கிடையாது. ஜகாத் அவருடைய பொருளாதாரத்தில் விதிக்கப்பட்ட அந்த கடமையை கூட அவருக்கு நிறைவேற்றுவதற்கு மனம் கிடையாது. அந்த அளவுக்கு என்ன செய்கிறது? நிலைமை மோசமடைவதை பார்க்கிறோம். அல்லாஹ் இங்கே சொல்கிறான், மினல் குனூஸ். மினல் குனூஸ் என்றா அல்லாஹுடைய பொக்கிஷங்கள், அது கணக்கிட முடியுமா? அவனுடைய பொக்கிஷங்கள், அது வானங்கள் பூமியுடைய எல்லா பொக்கிஷங்களும் அவனுக்குரியவைகள். வலில்லாஹி கஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியவைகள். முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அல் குதுசி நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அதாவது நமது மேனியெல்லாம் சிலிர்த்து விடுகின்ற செய்தி. அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன? அதாவது இந்த உலகத்தில் உள்ள முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரை, அதே போன்று ஜின்கள் மனிதர்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க? ஒரே நேரத்தில் அவர்கள் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தித்து தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள். அனைவரும் ஒரே நேரத்தில், முதல் மனிதனிலிருந்து கடைசி மனிதர் வரை அனைவரும் அல்லாஹுவிடத்தில் அவர்களுடைய தேவைகளை முன்வைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அனைவருடைய தேவையையும் நிறைவேற்றி கொடுக்கிறான். அனைவருடைய தேவையும் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றுகிறான். அதாவது கடல்ல ஒரு ஊசியை போட்டு எடுத்தா அதுல வந்து எவ்வளவு தண்ணீர் குறையுமோ, இது போன்று கூட ரப்புடைய கசானால வந்து எதுவும் குறையாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் ரிஸ்க் அளிப்பது யாரு? இந்த உலகம் எப்போது படைக்கப்பட்டதோ, இந்த மனித சமுதாயம் படைப்பினங்கள் படைக்கப்பட்டதோ, அன்றிலிருந்து அவன் ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான், உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஏதாவது அதில் குறை செய்திருக்கிறானா? எனவே அருமையான சகோதரர்களே, அவனுடைய ஹசானா பொக்கிஷங்கள் அதில் எதுவும் குறையாது. அவன் காரூனுக்கு கொடுத்தது என்னது? அற்பமானது. அவனுடைய பொக்கிஷத்தில் அவன் கொடுத்தது மிக அற்பமானவைகள். குனூஸ், பொக்கிஷங்கள் இருந்து, அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் இருந்து நாம் அல்லாஹ் வழங்கியதாக சொல்கிறான். எந்த அளவுக்கு பொக்கிஷத்தை அல்லாஹ் அவனுக்கு வழங்கினான் என்று சொன்னால், அதாவது மிகவும் பலசாலிகள், பலமிக்கவர்கள் அதனுடைய திறவுகோள்களை சுமந்து செல்ல வேண்டும் என்ற அளவுக்கு பலசாலிகள், அந்த சமுதாயத்தில் பலமிக்கவர்கள் அதனுடைய திறவுகோள்கள் சாவிகளை சுமந்து செல்கின்ற அளவுக்கு அவனுக்கு செல்வம் என்ன செய்யப்பட்டது? அப்படி வழங்கப்பட்டது. அருமையான சகோதரர்களே, உண்மையில் நிதானம் தேவை இந்த இடத்துல தான். எடுத்து பாருங்க, ஏழ்மையில் வறுமையில் இருக்கும் போது பலர் நிதானமாகத்தான் செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் அதை இழந்து விடுகிறார்கள். அந்த நிதான போக்கு அது இழக்கப்பட்டு விடுகிறது. அவனுடைய ஆரம்ப நிலையை மறந்து விடுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தில் நல்ல மக்களும் இருக்கிறான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் நல்ல மக்கள் அவர்களுக்கு அந்த காரூனுக்கு என்ன போதனை செய்தார்கள் என்று சொன்னால், லா தஃப்ரஹ்னி, இதில் பெருமைப்படாதே, நீ இதனூடாக பெருமைப்படாதே, ஏன் இதை உனக்கு தந்தல் அல்லாஹ், அவன் தான் பெருமைக்குரியவன், அவன் தான் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் தகுதியானவன், அவனைத்தான் நாம் பெருமைப்படுத்த வேண்டுமே தவிர நாம் பெருமைப்படக்கூடாது. அல்லாஹு தஆலா பெருமைப்படக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, கர்வம் கொள்பவர்களை அவன் நேசிப்பதில்லை. நீங்க எடுத்து பாருங்க, இப்ப கர்வம், இந்த பெருமை, இதெல்லாம் எதோடு சேர்த்து வரும் சொல்லுங்க? பெரும்பாலும் எதோடு சேர்த்து வரும்? பொருளாதாரத்தோடு சேர்த்து வரும், பதவியோடு வரும், இந்த உலக வாழ்க்கையுடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்த்து என்ன செய்யும்? இந்த கர்வம் ஆணவம் எல்லாம் வரும். என் அருமை சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்கின்ற நபிமார்களில் மிகப்பெரும் ஆட்சி கொடுக்கப்பட்ட இரண்டு நபிமார்கள் யாரு? தாவூத் அலை இஸ்லாம், அதே போன்று யாரு? சுலைமான் அலை இஸ்லாம். மிகப்பெரும் ஆட்சி கொடுக்கப்பட்ட நபிமார்கள். நறுமையான சகோதரர்களே, அந்த இருவரும் எப்படி இருந்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் இருவரும் எப்படி சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபத்தலனா அலா இபாதி, அடியார்களுக்கு மத்தியில், அவனுடைய அடியார்களுக்கு மத்தியில் எம்மை சிறப்பாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எங்க வச்சு கேட்டாங்க? நறுமையான சகோதரி, ஆட்சி பீடத்திலிருந்து இப்படி கேட்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆட்சி பீடம் ஆட்சியிலிருந்து கேட்கிறாங்க. அடியார்களுக்கு மத்தியில் எம்மை சிறப்பாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என் அருமையான சகோதரர்களே, நீங்க எடுத்து பாருங்க, அலைஹிஸ்ஸலாம் சூரத்து யூசுஃபுடைய அந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு கடைசியாக அவர்கள் கேட்ட ஒரு துஆவை, அதை சொல்லி அந்த அத்தியாய அந்த செய்தி முடிகிறது. அவங்களோட வரலாற்று அந்த செய்தி அதோடு நிறைவடைகிறது. அவர்கள் கேட்ட துஆ என்ன? அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து, அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்கள் ரப்பிடத்தில் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ், நீ எனக்கு செய்த இந்த அருள்கள், எனக்கு செய்த இந்த அருள்கள், நீதான் வானங்கள் பூமியுடைய ரப்பாக இருக்கிறாய், அவற்றை படைத்தவனாக இருக்கிறாய், நீதான் எனது பாதுகாவலனாக இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கேட்கிறாங்க, தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யார் கேட்டாங்க இந்த துஆவை? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த துஆ எவ்வளவு முக்கியமான ஒரு துஆ தெரியுமா? அதாவது ஆட்சி பீடத்தில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு, இன்னும் நிறைய பேருக்கு அங்க ஆட்சி அதிகாரம் வசதி வாய்ப்பு எல்லாம் வந்தா இதெல்லாம் மறந்துடுவாங்க. தொழுகிறதுக்கு நேரம் இருக்காது, பிரார்த்திப்பதற்கு நேரம் இருக்காது, அவர் துவாவை கேட்க மாட்டாரே, அவருக்கு எல்லா தேவையும் இருக்குது, அவர் பிரார்த்தனையும் செய்ய மாட்டாரே, அவருக்கு முன்னால் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது, பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நினைக்கலாம் மனிதன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் பெற்று அவங்க கேட்கக்கூடிய துவா, தவஃபனி முஸ்லிமா, ஆட்சியில் இருந்து கேட்கிறாங்க, என்னை ஒரு முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக. எவ்வளவு உயர்ந்த துஆ, எவ்வளவுதான் ஆட்சி எது இருந்தாலும் நான் ஒரு முஸ்லீமாக மரணிக்கவில்லை என்றால் என்ன மிகப்பெரிய நஷ்டம், தோல்வி. கேட்ட துஆ, தவஃபனி முஸ்லிமா, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை சாலிஹானவர்களோடு நல்லவர்களோடு சேர்த்து விடுவாயாக. இந்த துஆவை நாங்கள் அதிகம் கேட்க வேண்டும். இதை நாங்கள் மரணமிட்டு கேட்பதற்கெல்லாம் பெரிய சிரமம் என சில வார்த்தைகள், தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நாங்கள் நடந்து செல்லும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, எல்லா நேரங்களிலும் கேட்கலாம், தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். என் அருமையான சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா நம்மை எப்படியெல்லாம் சோதிப்பான் என்று சொன்னால், நமக்கு பொருளாதாரத்தை தந்து சோதிப்பான். நாங்கள் நிறைய எப்படி நினைக்கிறோம்டா, எடுத்து சோதிப்பான் தான் நினைச்சிருக்கிறோம். நாங்கள் விளங்கி இருப்பது ஒரு பகுதி மட்டும், பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான் அது மட்டும் நமக்கு தெரியும். பொருளாதாரத்தை தந்து அது சோதனை அல்ல, அதை நாங்கள் சோதனையாக எடுத்துக்கொள்வதே இல்லை. பொருளாதாரத்தை அவன் தந்து சோதிப்பான், அது சோதனை, அதை மறந்துடுறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனங்களில் அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மக்கள் அவர்களுக்கு அந்த காரூனுக்கு செய்த உபதேசங்கள்ல முதலாவது ஒரு உபதேசம் என்ன சொன்னாங்க? என்ன உபதேசம்? காரூனுக்கு அந்த மக்கள் செய்த முதல் உபதேசம் என்ன? பெருமை கொள்ளாதே, இல்லையா? ஆணவம் கொள்ளாதே, பெருமைப்படாதே. இந்த செல்வம் இந்த அனைத்தும் அல்லாஹ் உனக்கு வழங்கியவைகள். அதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொன்னார்கள்? பெருமை கொள்பவர்கள், ஆணவம் கொள்பவர்களை அவன் நேசிப்பதில்லை, அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொல்கிறார்கள் மூன்றாவது உபதேசம். நல்லா கவனிங்க, ரெண்டு உபதேசம் என்னென்ன சொல்லி சொல்லுங்க பாபு. முதல் உபதேசம் என்ன? பெருமை கொள்ளாதே, கர்வம் கொள்ளாதே. அடுத்து என்ன? கர்வம் கொள்பவர்களை, ஆணவம் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் சொன்னார்கள். அடுத்து சொல்கிறார்கள் மூன்றாவது உபதேசம். நல்லா கவனி, முக்கியமான செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் உனக்கு வழங்கியவற்றின் மூலம் நீ மறுமை வீட்டை தேடிக்கொள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம், இந்த செல்வத்தின் மூலம் நீ உனது மறுமை வீட்டை தேடிக்கொள். அதுக்கு தான் தரப்பட்டிருக்கு. இது உனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வ செழிப்புகள் எல்லாம், இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் உனது மறுமை வீட்டை தேடிக்கொள்வதற்கு. நிறைய பேர் இதை தான் மறந்துடுறோம். வசதி வாய்ப்பு வந்தோடனே முதல்ல சைத்தான் மரக்கடிக்க செய்வது அதுதான். நீங்க எடுத்து பாருங்க, வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் சைத்தான் மரக்கடிக்க செய்வது அதைத்தான். அதோடு சேர்த்து பேராசையும் கூடுது, இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் பொருளீட்ட வேண்டும். அது என்ன செய்கிறது? தொழுகை விட்டு அவனை தூரப்படுத்துகிறது, நன்மையான விஷயங்களை விட்டு தூரப்படுத்துகிறது. அதோடு சேர்ந்து கஞ்சம் கருமித்தனமும் பெருகுகிறது. ஜகாத்து கொடுப்பதற்கு யோசிக்கிறான், சதக்கா கொடுப்பதற்கு யோசிக்கிறான். நர்மையான சகோதரர்களே, இந்த செல்வ செழிப்பான நிலை இருக்கிறதே, இதன் மூலம் நமது மறுமை வீட்டை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நீங்க எடுத்து பாருங்க, முஹாஜிர்கள், ஏழை முஹாஜிர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எதை சொல்லி கவலைப்பட்டாங்க சொல்லுங்க பாபு? எதை சொல்லி கவலைப்பட்டாங்க? ஏழை முஹாஜிர்கள் வராங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்து எதை சொல்லி முறையிட்டு கவலைப்பட்டாங்க என்றால், அதாவது நாமும் தொழுகின்றோம், வசதி வாய்ப்புள்ள செல்வந்தர்களும் தொழுகின்றார்கள், அதே போன்று நாமும் நோன்பு நோக்கிறோம், அதே போன்று அவர்களும் நோன்பு இருக்கிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், அவர்கள் சதக்கா செய்கிறார்கள், நாம் சதக்கா செய்வதில்லை, அவர்கள் அடிமைகளை உரிமையிடுகிறார்கள், நாம் அடிமைகளை உரிமையிடுவதில்லை, அவர்கள் நன்மையில் முந்தி சென்று விட்டார்களே யார சூழல்லா, என்ன கவலை! நினைச்சு பாருங்க, அந்த செல்வம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சிறந்த ஒரு வணக்கம் என்ன? என்ன வணக்கம்? தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, சில ரிவாயத்தில் 33, அது நூரை நிறைவு செய்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இதுதான் கற்றுக் கொடுத்தாங்க. என் அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அந்த சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்கள் எப்படி நினைக்கல? அதாவது இது ஏழைகளுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கல. அவங்க ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது யாருக்குதான்? ஏழைகளுக்கு கற்றுக் கொடுத்தது. இது நமக்கு கற்றுத்தரப்பட்டது அவர்கள் நினைக்கவில்லை. என்ன செஞ்சாங்க அவங்க? அவர்கள் அதை சொன்னார்கள். அவங்களுக்கு செய்தி கிடைத்தவுடன் அவர்களும் சொல்ல ஆரம்பித்தார்கள். மறுபடியும் அந்த ஏழை முஹாஜிர்கள் அவர்கள் யார் ரசூலுல்லாஹ், அவர்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், அவர்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னது தெரியுமா? இதுதான் அல்லாஹுடைய அருள். அல்லாஹ் அந்த அருளை நாடியவர்களுக்கு வழங்குகிறான். எது அருள்? நன்மைகள் செய்வதற்கு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் தான் அருள். நல்லா புரிஞ்சுக்கோ, நன்மைகள் செய்வதற்கு வழங்கப்படுகின்ற அவகாசங்கள் தான் அருள். அந்த அருள் தான் நமக்கு தேவை. ஆனால் இன்று நமக்கு இந்த உலகம் அதை விட்டு நம்மை தூரப்படுத்திக் கொண்டிருக்குது. இந்த மொபைல் தூரப்படுத்துது, இந்த உலகியல் சாதனங்கள் நம்மை தூரப்படுத்துது. தூரப்படுத்துதா இல்லையா? கொஞ்சம் எண்ணி பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, செல்வந்தர்கள், செல்வம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அருளை பெறலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஒரு கிணறு, ஒரு கிணறு மதீனாவில் ஒரு கிணறை என்ன செஞ்சாங்க? ஏழைகளுக்காக அந்த கிணறை வாங்கினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மானுக்கு சொர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கிணறு, அந்த கிணறை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை யார் ஏழைகளுக்காக இதை வாங்கி கொடுக்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்குரியவர். சொர்க்கம் கிடைத்தது அவருக்கு. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த செல்வம் இருக்கிற சுபஹானல்லாஹ், இது நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்வதற்குரிய அருள். ஆனால் அதை நாம் செய்கிறோமா, அல்லது நம்மை ரப்புடைய அருளை விட்டு இந்த செல்வம் தூரப்படுத்திக் கொண்டிருக்கிறதா, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அப்ப அவங்க செய்த மூன்றாவது உபதேசம் என்ன சொல்லுங்க? மூன்றாவது உபதேசம் காரூனுக்கு அந்த மக்கள் செய்த மூன்றாவது உபதேசம் என்ன? உனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வத்தின் மூலம் உனது மறுமை வீட்டை தேடிக்கொள், உனது மறுமை வீட்டை தேடிக்கொள். நான்காவது சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு விதித்த இந்த உலகத்தில் உள்ளதை நீ மறந்து விடாதே. நீ உலகத்தை என்ன செய்யலாம்? குர்ஆன் சொல்லுது, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் இந்த அலங்க அனுமதித்த இந்த ஆடையை தடை செய்பவர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். உண்ணலாம், பருகலாம், அழகாக ஆடை அணியலாம். அல்லாஹு தஆலா அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். ஹதீஸ் அவரு. எனவே உலக வாழ்க்கையில் நீ எதை அனுபவிக்க வேண்டுமோ, எதை நீ பெற வேண்டுமோ அதை நீ பெற்றுக்கொள், அதை மறந்துடாத. நீ முழுமையாக உலக வாழ்க்கையை மறந்துவிட வேண்டும் என்று அந்த மக்கள் சொல்லவில்லை. நான்காவது சொன்ன விஷயம் என்ன? அல்லாஹ் உனக்கு உலக வாழ்க்கையில் எதை தந்திருக்கிறானோ அதை நீ மறந்து விடாதே, இதை சொன்னார்கள். ஐந்தாவது உபதேசம் பாருங்கள், வஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான உபதேசம் பாருங்க. அந்த மக்கள் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் அவ்வளவு முத்தான செய்திகள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பது போன்று நீ அல்லாஹ்வுக்கு நல்லதை செய். இந்த செல்வத்தை உனக்கு தந்தது யாரு? இந்த வாழ்க்கையை உனக்கு தந்தது யாரு? இந்த உனக்கு இந்த நியமத்துகள் அனைத்தையும் தந்தது அவன். இந்த நியமத்துகளை தந்தவனோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள். நறுமையான சகோதரர்களே, ஒருவன் ரப்போடு நல்ல முறையில் நடந்து கொள்ளல் என்று சொன்னா அவன் வேறு யாரோடு நடந்து கொள்ள முடியும்? அல்லாஹ்வோடு ஒருவன் நல்ல முறையில் நடந்து கொள்ளல் என்று சொன்னா வேறு யாருடனும் அவன் நல்ல முறையில் நடப்பான்றதை எதிர்பார்க்கவே முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கள் நீங்க எடுத்து பாருங்க. நமது உடலில் உள்ள மூட்டுகள் எத்தனை மூட்டுகள் சொன்னாங்க? 360 மூட்டுகள் சொன்னாங்க இல்லையா? இந்த 360 மூட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சதகா செய்யும். என்ன சொன்னாங்க? இந்த 360 மூட்டுகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சதகா செய்ய வேண்டும். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ். இப்ப நமது இந்த இப்படி இந்த கைகள் இயங்குதா இல்லையா? இந்த கைகள் இப்படி என்ன செய்யல, இப்படி இவைகளை அசைக்க முடியல, இவைகள் இயங்கல் என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம்? அதற்கு நாங்க எவ்வளவு செலவழிக்க தயார், அப்படியா இல்லையா? இப்படி இயங்கல் என்று சொன்னா இந்த கைகள் என்ன செய்யல, இப்படி இயங்கல, ஒன்றை பிடிக்க முடியல என்று சொன்னா இதை நாம் சரிபடுத்துவதற்கு நாங்க எவ்வளவு செலவழிக்க தயாரா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம் செலவழிக்க தயார். என் அருமை சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அப்ப இந்த உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன செய்யுது? இவைகள் ஒவ்வொன்றும் இயங்கிக் கொண்டிருக்குது. ஒரு அறிஞர் சொன்ன ஒரு அழகான கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மனிதன் எந்த அளவுக்கு நன்றி கெட்டவன் என்பதற்கு அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. மனிதன் என்ன செய்யறான்? அவன் கேட்கக்கூடிய துவாக்கள், அவன் பிரார்த்திக்கக்கூடிய சில துவாக்கள், பிரார்த்தனைகள், அவைகள் அங்கீகரிக்கப்படாமல் போகும்போது அல்லாஹு தஆலா அதை உரிய இடத்தை அவனுக்கு வழங்குவான், அல்லது அவனுக்கு வரக்கூடிய துன்பத்தை அல்லாஹ் தடுப்பான், அல்லது அவனுக்கு அதற்கு நன்மை வழங்கப்படும். என் அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இவன் சொல்கிறான், அல்லாஹ் எனக்கு எதையும் செய்யவில்லை, நஊது பில்லாஹ், அல்லாஹ் எனக்கு எதையுமே எந்த அருளையும் எனக்கு செய்யவில்லை என்று சொல்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர் சொல்றாரு, ஒருவன் காலையில் எழுந்ததிலிருந்து அவன் இரவில் தூங்க செல்லும் வரை, மறுபடியும் காலையில் எழும் வரை அவன் எவ்வளவு செயல்களை செய்யறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீ காலையில் எழுந்து என்ன செய்றீங்க? அது ஒவ்வொரு விஷயத்தை, ஒவ்வொரு விஷயம், எல்லா விஷயம் நீங்க பட்டியல் போடுங்க. இந்த ஒவ்வொன்றுக்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்றீங்களா? எனது கைகள் இயங்க வேண்டும், எனது வாய் பேச வேண்டும், கண்கள் பார்க்க வேண்டும், இந்த நாளுடைய இந்த செயல்களை நான் செய்ய வேண்டும், இதுக்கு நாங்க யாராவது துவா செய்யறோமா? அந்த அனைத்தும் நடந்து கொண்டிருக்குது. சுபஹானல்லாஹ், நாங்க எதையும் பிரார்த்திக்கவில்லை, எதையும் கேட்கவில்லை, இவைகள்லாம் நடந்து கொண்டிருக்குது. இதை அவன் மறந்து விடுகிறான், இவற்றை அவன் மறந்து நன்றி கெட்டவனாக பேசுகிறான். நறுமையான சகோதரர்களே, 360 சதகாக்கள் நாங்க ஒரு நாளைக்கு செய்ய வேண்டும். நமக்கு எத்தனையோ வரிகள் அரசாங்கம் போடும் போது அந்த வரிகளை எல்லாம் கெட்டுறோம், நாங்க கெட்டுறோமா இல்லையா? கொடுக்கிறோம், கொடுத்தனாக வேண்டும். ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கள் ஏராளமானவைகள், அதற்கு கணக்கு போட முடியாது. அவன் நமக்கு சொல்கிறான் 360 சதக்காக்கள் என்பது, அது நமக்கு தான் நன்மை. அப்ப இந்த 360 சதக்காக்கள் என்ற இந்த உடலுடைய மூட்டுகளுக்காக செய்ய வேண்டும் என்று சொன்னா, இந்த அருளை நாங்கள் எப்போதாவது எண்ணி பார்த்திருக்கிறோமா? இந்த ஒவ்வொரு மூட்டுகளும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஹாவுடைய 2 ரக்காத்துகள் இந்த 360 சதக்காக்களையும் சமப்படுத்தி விடும். அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க, சுபஹானல்லாஹ். நீங்க இந்த 2 ரக்காத் துஹா தொழுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் என்று சொன்னால், ஒரு 3-4 நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள் மிக கூடுதலாக போனால், இந்த 2 ரக்காத் துஹாவின் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யறான், நீங்க 360 சதக்காக்கள் செய்த கூலி அவன் வழங்கி விடுகிறான், தந்து விடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், யாரும் அவர் அவருடைய அமலின் மூலம் சொர்க்கம் போக முடியாது சொன்னாங்களா இல்லையா? சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க, திருப்பி என்ன கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்களுமா, உங்களுக்குமான்னு கேட்கிறாங்க. அப்ப ஆம் என்றுதான் சொன்னார்கள். அப்ப எதன் மூலம் சொர்க்கம் நுழையலாம் என்று சொன்னாங்க, அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மூலம், அல்லாஹுடைய அருளின் மூலம். அப்ப இந்த செய்தி, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கின்ற முக்கியமான விளக்கம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களுக்கு ஈக்குவலாக நமக்கு ஒன்றுமே செய்யல. நாம் செய்த அமல்களை நாங்க எப்படி அல்லாஹ்ட எப்படி கேட்கணும், நான் செய்த அமல்களுக்காக எனக்கு சொர்க்கத்தை தான் சொன்னா, அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா, உனக்கு செய்த உலகத்தில் செய்த அருள்கள் அல்லாஹ் கணக்கு போடுவான் சொன்னா எதுவும் நிக்க, அவ்வளவு அருள் அவன் செய்திருக்கிறான். அவனுடைய ரஹ்மத் அருளின் மூலம் தான் சுவர்க்கத்தை பெற முடியும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு இலைக், அவங்க சொன்ன 5வது உபதேசம் என்ன, 5வது போதுன்னு சொல்லுங்க, அதாவது அல்லாஹ் உனக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களை போன்று நீ அவனோடு நல்ல முறையில் நடந்து கொள். சுபஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, அப்ப 5 உபதேசங்களை இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 6வது உபதேசம், வலா தபகில் ஃபசாத ஃபில் அருள், பூமியில் நீ குழப்பம் விளைவிக்க, குழப்பம் செய்ய நீ நாடாதே, விரும்பாதே, பூமியில் குழப்பம் செய்வதை நீ விரும்பாதே. இந்த ஃபசாது, நீங்க குழப்பத்தை எடுத்து பாருங்க, பெரும்பாலும் குழப்பம் செய்வது எப்ப வரும், அவன்கிட்ட செல்வம் பெருகும் போது, ஆட்சி வரும் போது, அதிகாரம் வரும் போது, அப்பதான் இந்த குழப்பம் செய்வதெல்லாம் அவனுக்கு வருகின்றது. அல்லாஹு தஆலா குழப்பம் செய்பவர்களை அவன் நேசிப்பதில்லை என்று அந்த மக்கள் சொன்னார்கள். இவ்வளவு உபதேசங்களுக்கும் அவன்கிட்ட வந்த பதில் ஒன்றுதான். இதுவரைக்கும் உங்களுக்கு எத்தனை உபதேசங்கள் சொன்ன, அந்த மக்கள் காரூனுக்கு செய்த உபதேசங்கள் எத்தனை, 6 உபதேசங்கள் சொல்லியிருக்கிறது. இந்த 6 உபதேசங்களுக்கும் அவனிடமிருந்து வந்த பதிலை பாருங்க, அவன் என்ன சொல்றான் சொன்னா, கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, அல்லாஹ் செய்த அருள் அல்லாஹ் உனக்கு தந்தது, இப்படி எல்லாம் அவங்க சொல்கின்றார்கள் அந்த மக்கள். அவன் சொல்லதெல்லாம், இதெல்லாம் எனது அறிவின் மூலம், எனது திறமையின் மூலம் நான் இது எனக்கு கிடைத்ததெல்லாம் நான் சம்பாதித்தவைகள். அப்படிதான் மனிதன் பேசுறான், எடுத்து பாருங்க, மனிதன் எப்படி நினைக்கிறான், இதெல்லாம் நான் சம்பாதித்தவைகள், எனது கஷ்டம், எனது உழைப்பு. நறுமையான சகோதரர்களை, ரப்பை மறந்து விடுகிறான். அப்ப இவன் இங்க என்ன சொல்கிறான், மனிதன் என்ன செய்யலாம், மனிதன் எடுத்து பாருங்க, ஏதாவது தோல்வி நஷ்டம் என்று வரும்போது நஷ்டத்தை என்ன செய்வான், பிறர் மீது சுமத்துவான். மனிதனுடைய இயல்பு பண்ணி பாருங்க, அவனோட வியாபாரத்தில் நஷ்டம் வந்தால் அதை யார் மீது சுமத்துவான், அங்கு உள்ள யாராவது மேனேஜர் மீது சுமத்துவான், அது வேறு யாராவது மீது சுமத்துவான். அதே நேரத்தில் லாபம் வரும்போது என்ன செய்வான், அது தனது திறமை, அது தனது ஆற்றல், தனது அறிவு, இப்படி தான் சொல்லுவான். அப்ப இங்கே காரூன் சொல்கிறான், இதெல்லாம் எனது இல்மின் மூலம், எனது ஆற்றலின் மூலம், எனது அறிவின் மூலம் நான் சம்பாதித்தவைகள் என்று சொன்னான். அப்ப எதை மறந்துட்டான், இதையெல்லாம் எனக்கு தந்தது அல்லாஹ் என்பதை மறந்து விட்டான். நறுமையான சகோதரர்களே, நாங்க காலையில் எழுந்தவுடன் ஓதக்கூடிய ஒரு துவா ரசூல் நாங்க சொல்லித்தார, 2 துவாக்கள், ஒன்று என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி வரத்த அலைய ரூஹி வ அதினலி பிதிக்ரி. 3 விஷயங்கள் ரசூல் நாங்க சொல்றாங்க. ஒருவர் காலையில் என்ன செய்யறார், அதிகாலையில் அவர் தூங்கி எழுகிறார், அவர் ஓத வேண்டிய துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி, எனது உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வரத்த அலைய ரூஹி, அவர் எவ்வளவு எல்லாம் பிளான் போட்டு தூங்கியிருப்பாரு, அந்த ரூஹு திரும்ப வரலண்டா என்ன நடக்கும், அந்த பிளான் எல்லாம் அவ்வளவுதான். வரத்த அலைய ரூஹி, எனது ரூஹை மீட்டு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனை திக்ரு செய்வதற்கு, அவனை நினைவு கூறுவதற்கு, அனுமதி தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும். அவனுடைய அனுமதி இல்லாம ஒரு சுபஹான் கூட சொல்லல, அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சுபஹான் அல்லாஹ் கூட சொல்லலாது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது, அவனுடைய அனுமதி தேவை. நறுமையான சகோதரர்களே, அவனுடைய அருள் பார்வை இல்லை என்றால் ஒரு நன்மையும் செய்யல. அந்த அவ்வளவு அற்புதமான ஒரு துஆ, உடல் ஆரோக்கியம், அந்த உயிர் திரும்ப வருவது, அல்லாஹுவின் நினைவு கூறுவதற்குரிய அனுமதி. அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், எம்மை மரணிக்க செய்து உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாம் அவன் பாலை மீண்டு செல்ல இருக்கிறோம். இந்த துஆ நாம் காலையில் ஓதுறோம்டா, அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள் இருக்கின்றன. என் அருமை சகோதரர்களே, அவன் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் எனது திறமையின் மூலம் நான் சம்பாதித்தவைகள். அல்லாஹு தஆலா அடுத்து ஒரு அவனிடம் அல்லாஹ் சொல்கிறான், படிப்பினைக்காக அனைவருக்கும் சொல்கிறான், அவலம் யஅலம், அவன் அறியவில்லையா, அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி, அவனுக்கு முன்னர் அல்லாஹு தஆலா எத்தனையோ சமுதாயங்களை அழித்திருக்கிறான், இவனை விட பலமிக்கவர்கள், இவனை விட பலசாலிகள், இவனை விட யார் படைபலத்தோடு வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள், அவர்களை எல்லாம் அவன் அழித்திருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா. மனிதன் எதை மறந்துடுறான், தனக்கு வசதி வாய்ப்பு வரும்போது அனைத்தையும் மறந்து விடுகிறான், நான் எதையும் சாதிப்பேன், என்னை யாரும் கேட்க முடியாதேன், அவனிடம் பொருளாதாரம் வசதி வாய்ப்பு வந்தவுடன் அப்படித்தான் பேசுகிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான், அவனுக்கு முன்னர் எவ்வளவு பலமிக்கவர்கள், வசதி வாய்ப்போடு பெரும் படைகளோடு இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டார்கள், அழிக்கப்பட்டதை அவன் பார்க்கவில்லையா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யுஸ்அலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் அவர்களுடைய குற்றங்களுக்காக உடனுக்குடன் விசாரிக்கப்படுவது கிடையாது. அதுவும் அதுக்காக என்ன செய்ய, நிறைய பேர் அழிச்சாட்டியும் செய்யறான், என்ன செய்யறான், உடனுக்குடன் விசாரணை கிடையாது, அதுக்காக அவன் அநியாயம் செய்கிறான். விசாரணைங்க தான், விசாரணைக்கென்று ஒரு நாள் இருக்கிறது, விசாரணைக்கென்று ஒரு நாள் இருக்கிறது. அப்ப விசாரணைக்கென்று ஒரு நாள் இருக்கின்ற காரணத்துக்காக அவன் அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான். எல்லாருமே ஆன சகோதரர்களே, அடுத்து நீங்க பாருங்க, ஃபஹரஜ் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஜீனதி, அவன் தனது அந்த வசதி வாய்ப்புகள் அலங்காரங்களோடு பெருமையோடு அவன் மக்களுக்கு முன்னால் அவன் காட்சியளிக்கிறான். தன்னுடைய வசதி வாய்ப்புகள், தனது அந்த பந்தாக்களோடு அவன் என்ன செய்கிறான், பெருமையோடு அவன் மக்களுக்கு முன்னால் அப்படி காட்சியளிக்கின்ற போது, இந்த வசனங்களை ரெண்டு சாரார பத்தி சொல்லப்படுது. நீங்க ஆரம்பத்தில் சொன்ன சாரார பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க யாரு என்று சொன்னால், அதாவது நல்ல மக்கள் நல்ல பல உபதேசங்களை, நல்ல பல செய்திகளை காரூனுக்கு உபதேசமாக செய்தவர்கள். அந்த உபதேசங்கள் எதுவும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. அடுத்து பாருங்க, அவன் வசதி வாய்ப்புகளோடு அவன் தனது அந்த அலங்காரங்களோடு மக்களுக்கு மத்தியில் வெளிப்பட்ட சந்தர்ப்பத்தில், காலல்லதீன யுரீதுனல் ஹயாத் அத்துன்யா, உலக வாழ்க்கையை யார் விரும்பினார்களோ, நல்ல வசனத்தை கவனிங்க, உலக வாழ்க்கையை யாரெல்லாம் விரும்பினார்களோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, யா லைதனா மிஸ்லமா ஊத்திய காரூன், இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று எமக்கு செல்வம் வழங்கப்பட்டிருக்க வேண்டுமே, வசதி வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டாமா, கிடைத்திருக்க கூடாதா, இன்னஹு ஹல்லி நலி, இதுதானே வாழ்க்கை, அப்படிதான் நிறைய பேர் அப்படிதான் சொல்றான் பாருங்க, எப்படி அவன் லைஃப பாருங்க, இப்படி இதுதானே வாழ்க்கை என்று சொல்லி பூரித்து போனார்கள். இப்ப ரெண்டு சாரார் சொல்லப்படுது, ஒரு சாரார் யாரு, அந்த மக்கள் ஒரு நல்ல மக்கள் கொடுத்த அறிவுரைகள், இது அடுத்த சாரார், இந்த கூட்டம் யாரு, அந்த வாழ்க்கையை பார்த்து மெய் மறந்து மெய் சிலிர்த்து இது போன்று நமக்கும் வேண்டாமா. இப்ப நாங்க எதில் இருக்கிறோம், இங்க ரெண்டு சாரார் சொல்லப்படுது, இதில் நாம் எதில் இருக்கிறோம் பாக்கணுமா இல்லையா, அல்லாஹு தஆலா சொல்றான்னு சொன்னா இதில் நமக்கு படிப்பு இருக்கு, நாம் இதில் எந்த பகுதியில் இருக்கிறோம், எந்த சாராரில் நாம் இருக்கிறோம், நம்மை எதில் சேர்க்கலாம், நாங்க ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யலாம். என் அருமையான சகோதரர்களே, வகால் அல்லதீன ஊத்துல் இல்ம், அறிவுடைய மக்கள் சொன்னார்கள், அந்த ஆரம்பத்தில் உபதேசம் செஞ்ச அந்த மக்கள் தான், அந்த அறிவுடைய இல்ம் கொடுக்கப்பட்ட மக்கள் சொன்னார்கள், வயலுக்கும் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், என்ன வார்த்தையை சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மோசமானது. என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? வயலுக்கும் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, சவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா. ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்பவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றதை கூலி, அதுதான் மிகச்சிறந்தது. அந்த மக்கள் சொல்றாங்க, அறிவுடைய மக்கள். அல்லாஹ் சொல்றது ஊத்துல் இல்ம், நாங்க அறிவுடைய மக்கள் என்று நாங்க சொல்றது, நாங்க வைத்திருக்கக்கூடிய அளவுகள் அல்லாஹ் சொல்கிறான். அறிவுடைய மக்கள், அவங்களோட இலக்கெல்லாம் மறுமைதான். அறிவுடைய மக்களுடைய இலக்கு மறுமை. அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், ஈமான் கொண்டவர்களுக்கு நல்லமல் செய்பவர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஹைர் இருக்கிறதே, அது மிகச்சிறந்தது, அது மிகவும் சிறப்புக்குரியது. வலா இலக்காக இல்ல சாபிரும், நல்ல கவனியம், அதை பொறுமையாளர்கள் தான் அதை அடைந்து கொள்வார்கள். அவர்களை தவிர வேறு யார்களும் அதை அடைந்து கொள்ள முடியாது. என்னாலுமே சகோதரர்கள் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பொறுமை எத்தனை வகை? பொறுமை எத்தனை வகை சொல்லுங்க? பொறுமை எத்தனை வகை நீங்க படிச்சீங்க? பொறுமை மூன்று வகை, அப்படிதான். பொறுமை எத்தனை வகை? மூன்று வகை. இந்த பொறுமையுடைய மூன்று வகைகள்ல முதல் வகை எது என்று சொன்னால், நாம் நன்மைகள் நல்லமல்கள் செய்வதற்கு நமக்கு பொறுமை வேண்டும். நல்ல கவனிங்க, ஏன்னா இது ஒரு ஒரு வாரம், ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் இப்படி அல்லது, நாம் மரணிக்கும் வரை அமல் செய்ய வேண்டும். மரணிக்கும் வரை இபாதத் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன அவசியம்? பொறுமை அவசியம். அப்ப பொறுமை என்பது நாம் நல்லமல் செய்வதற்கு அவசியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வஸ்தைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் யாரோட இருப்பதா சொல்றான் அந்த வசனத்துல? தொழுகையாளிகளோட பொறுமையாளர்களோட? எது சிறந்தது? தொழுகை சிறந்ததா பொறுமை சிறந்ததா? எது சிறந்தது? தொழுகைதான் சிறந்த அமல், சிறந்த வணக்கம் தொழுகைதானே. அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருப்பதாக சொல்கிறானே, ஏன் சொல்கிறான் என்றால், தொழுகைக்கு பொறுமை தேவை. அதில் நீங்க பொறுமையை வந்து அந்த நல்ல அமல்கள் இபாதத்துக்கு தேவை. அதனால் தான் பொறுமையாளர்களோடு அவன் இருக்கிறான். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, பொறுமை அடுத்து தேவையான ஒரு இடம் தான் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு. பாவத்திலிருந்து நீங்க விடுபடுவதற்கு பொறுமை தேவை, பொறுமை அவசியம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு கூற்றை சொல்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாற்றில் அவங்க சந்தித்த நெருக்கடியான இரண்டு சந்தர்ப்பங்கள், அதுல முதலாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில ரெண்டு நெருக்கடியான சந்தர்ப்பங்களை சந்திச்சாங்க. அதுல முதலாவது, அவர்கள் தங்களுடைய தந்தை அப்படித்தான், தனது சகோதரர்கள், தனது உறவுகள் இவற்றை இவர்கள் எல்லாம் விட்டு தனிமைப்படுத்தப்பட்டு என்ன செய்யப்படுறாங்க, ஒரு பால் கிணற்றில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம். இது அவங்க வாழ்க்கையில சந்தித்த ஒரு நிலை. அடுத்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்தித்த சோதனை தான், அவர்கள் திடகாத்திரமான வாலிப பருவத்தை, இளமை பருவத்தை அடைந்த போது ஒரு அழகான நல்ல சமூக அந்தஸ்துள்ள ஒரு பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தவறான வழிக்கு இவரை அழைக்கிறார்கள். இளமையில திடகாத்திரமான வாலிப பருவத்தில் யாரும் இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறார். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா கேட்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில சந்தித்த இந்த ரெண்டு சோதனைகள் அவங்களுக்கு கஷ்டமானது எதுன்னு கேட்கிறாங்க. எது கஷ்டமானது? ஏன் ரெண்டாவது கஷ்டம்? ஏன் ரெண்டாவது கஷ்டம்? ஏன் ரெண்டாவது கஷ்டம் என்று சொன்னால், அங்கு அவருக்கு தெரிவுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிவுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை, அவர் நிர்பந்தமாக தள்ளப்படுகிறார். அது அவங்க விரும்பி தெரிவு செஞ்சதா? இல்ல, அவர்கள் விரும்பி தெரிவு செஞ்சதல்ல. ரெண்டாவது என்னது? அவங்களுக்கு முன்னால் இருக்குது இப்ப எது, நன்மையா தீமையா என்ற தெரிவுக்குரிய நிலை. அதனால் தான் என் அருமையான சகோதரர்களே, பாவங்களை விடுவதற்கு பொறுமை என்பது இருக்குது, அது பெரும் தியாகம். சொன்னாங்க, ஹுஜிபத்தி நாறு பிஷஹவாத், நரகம் மனோ இச்சைகளை கொண்டுதான் சூழப்பட்டிருக்கு, ஆசைகளை கொண்டுதான் நரகம் சூழப்பட்டிருக்கு. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆசைகள் என்பது உலக வாழ்க்கையில் தற்காலிகமான இன்பம் தான். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரமமானது ரெண்டாவது தான். ஏன்? அவர்களுக்குரிய அவங்க தெரிவு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறாங்க, எதை தெரிவு செய்யற நிலை. அப்ப எனவே மூன்றாவது பொறுமையுடைய வகை என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முதலாக சந்திச்சாங்களே அதுதான் பொறுமையுடைய மூன்றாவது வகை. என்னது? சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்களின் போது பொறுமை. எங்களுக்கு அந்த கடைசி மட்டும் தான் தெரியும், அந்த முதல் ரெண்டு நமக்கு தெரியாது. எந்த ரெண்டு தெரியாது சொல்லுங்க? நன்மையை செய்வதற்கு நன்மையில் பொறுமை தேவை. சிலவங்க சொல்றான் தொழுது தொழுது என்னத்தை கண்டோம். தொழுகை என்பது மறுமை வெற்றி. உங்களுக்கு தொழுகை என்பது எங்க? மறுமைக்குரிய வெற்றி. உங்களோட உயிர் பிரியும் வரை தொழ வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, அந்த அறிவுடைய மக்கள் சொன்ன அந்த உபதேசங்கள்ல ரெண்டு முக்கியமான உபதேசங்கள் சொன்னார்கள். என்ன என்று சொன்னால், முதலாவது உபதேசம் என்ன? அந்த அறிவுடைய மக்கள் அந்த மக்களுக்கு என்ன சொன்னாங்க? உலக வாழ்க்கையை விரும்பிய மக்களுக்கு முதலாவது செஞ்ச உபதேசம் என்னது? என்ன சொன்னாங்க? ஈமான் கொண்டு சாலிகான அமல் செய்பவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் மிகச்சிறந்தது. இதில் இந்த உலகம் இல்லை. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? பொறுமையாளர்கள் தான் என்ன செய்யலாம்? அதை அடைந்து கொள்ளலாம். அதை அடைந்து கொள்வதற்கு எதை அடைந்து கொள்வதற்கு? அல்லாஹ்விடத்தில் உள்ள ஹைர்களை அடைந்து கொள்வதற்கு ஈமானும் சாலிகான அமலும் தேவை. அதுக்கு அதுக்கு என்ன தேவை? அதுக்கு பொறுமை தேவை. அடுத்து பாருங்க முடிவு எப்படி வருது பாருங்க. சுபஹான் அல்லாஹ். فَخَسَفْنَا بِهِ وَبِدَارِهِ الْأَرْضِ. நாம் காரூனையும் அவனுடைய எல்லா எல்லா ஆடம்பரங்கள், சொத்து செல்வங்கள் அனைத்தும் என்ன செய்தோம்? பூமிக்குள் அப்படியே உள்வாங்கினோம். எல்லாம் அனைத்தும் என்ன செய்யப்படுது? அப்படியே உள்வாங்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த ரப்புக்கு எத்தனை நொடிகள் தேவைப்படும் இந்த கட்டளையை நினைச்சு பாருங்க. நறுமையான சகோதரர்களே, அப்படியே பூமிக்குள் உள்வாங்கினோம். ஃபமா கான லஹு மின் ஃபியத்தின் யன்சுரூனஹு. இப்படி சாதிகள் சாதிகளை திறப்பதற்கே பலமான ஒரு பெரும் கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அவன் பூமிக்குள் அப்படியே இழுத்து அழிக்கப்படும் போது அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இருக்கவில்லை. யாரும் இருக்கவில்லை, யாராலும் முடியாது. நறுமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே அதாவது அந்த மக்கள் சொன்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு, தனது அடியார்களில் நாடியவர்களுக்கு அவன் ரிஸ்கை விசாலமாக்கி கொடுக்கிறான். அது அல்லாஹுடைய நாட்டம். அப்ப திரும்ப அந்த இடத்துக்கு வரான். அந்த உலக வாழ்க்கையை விரும்பிய மக்கள் என்ன செய்யறாங்க? அதாவது அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை என்ன செய்கிறான்? அதை விரிவாக்கி கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எமக்கு அருள் செய்திருக்காவிட்டால் நாமும் பூமிக்குள் இழுக்கப்பட்டிருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். இது சொன்னது யாரு? எந்த மக்கள்? அறிவுள்ள மக்களா? உலகத்தை விரும்பினவளா? உலகத்தை விரும்பியவர்கள், உலக வாழ்க்கையை விரும்பியவர்கள் சொன்னார்கள், லௌல அம்மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எமக்கு அருள் செய்திருக்காவிட்டால் நாமும் பூமிக்குள் அப்படியே இழுக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருப்போம். உங்கள்ட்ட இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் இந்த மக்களுக்கு செய்த அருள் என்ன? அவங்க சொல்றாங்களே அல்லாஹ் எமக்கு அருள் செய்திருக்காவிட்டால் என்று சொல்றாங்களே, இந்த மக்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் என்ன? அதாவது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருள், அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது. அல்லாஹ் அவர்கள் செய்த அருள் என்னது? அல்லாஹ் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளல. நமக்கும் அது போன்று இருக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த துஆவை ஏற்று கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன செய்யப்படுவார்கள்? இவர்களும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருளை பார்த்தீங்கன்னு சொன்னா சுபஹானல்லாஹ். அப்ப எது எது நமக்கு நியமத் அருள், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் போது, யா அல்லாஹ் எது எனக்கு அருளோ அதைத்தா, எது எனக்கு நியமத்தோ ரஹமத்தோ அதை எனக்குத்தா என்ற துஆ நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அடுத்து சொல்றான், தில்க தாருல் ஆகிரா, அந்த மறுமை வீடு இருக்கிறதே, நஜ்அலுஹா, நாம் அதை ஆக்கி இருக்கிறோம். யாருக்கு தெரியுமா? லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபசாதா, இந்த பூமியில் ஆணவம் கொள்ளாமல் குழப்பம் விளைவிக்காமல் யார் வாழுகிறாங்களோ அவர்களுக்கு தான் மறுமை வீடு. வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு யாருடைய இறுதி முடிவு சிறந்தது? தக்குவாவுடைய இறுதி முடிவு தான். எவ்வளவுதான் வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஆடம்பரங்கள் எது இருந்தாலும் அங்கே காரூன் அழிக்கப்படுகிறான், அவனுடைய முடிவு மோசமாகிறது. அங்கே முடிவு சிறந்தவர்கள் தக்குவாவுடையவன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவங்களோட முடிவுதான் சிறந்ததாக அமைந்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி குர்ஆன் சொல்கின்ற படிப்பினைக்குரிய இப்படியான வரலாற்று நிகழ்வுகளை நாம் அதை படிப்பினை கண்கொண்டு அவற்றை நாம் படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவ்வளவு அற்புதமான செய்திகளை இதில் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா காரூனுடைய வரலாற்றை சொல்கிறான் என்று சொன்னால் இதில் யாருக்கெல்லாம் படிப்பினை இருக்குது, யாரெல்லாம் செல்வ செழிப்பை பெற்று உலக வசதி வாய்ப்புகளோடு வாழுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் படிப்பினை இருக்குது. ஏன் காரூனை போன்று நாம் ஆகிவிடக்கூடாது. நமது இந்த சொத்து செல்வங்கள் செல்வ செழிப்புகள் எல்லாம் அல்லாஹுடைய தீன் மேலோங்குவதற்காக இவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹுடைய தீனின் உயர்வுக்காக இவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதன் ஊடாகத்தான் நாம் வெற்றி பெறுவோம். அதனூடாக தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. அதற்கு மாற்றமாக நாம் இந்த உலகம் தான் வாழ்க்கை என்று அந்த அருள்களை நேர்மாற்றமாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நாம் தண்டிக்கப்படுவோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹுக்கு எப்போதும் நன்றி உள்ள அடியார்களாக, அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களுக்கு நன்றி உடைய மக்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும். நபித்துவர்களுடைய வாழ்க்கைகளை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு செய்த உலக வாழ்க்கையிலே அவங்க எந்த ஒரு ஆடம்பரத்தையும் அனுபவிக்கவில்லை. ஆனால் அல்லாஹுக்கு இவ்வளவு நன்றி உடைய மக்களாக அவர்கள் இருந்தார்கள், அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வகலீலும் மின் இபாதிய ஷகூர், எனது அடியார்களில் மிக சொற்பமானவர்கள் தான் எனக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எம்மை அந்த சொற்பமானவர்களில் ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.